அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் தங்கவேல். புத்தாண்டு இரவில் இஸ்தான்புல் இரவு கேளிக்கையகத்தில் 39 பேரை கொலை செய்த துப்பாக்கிதாரி தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். இஸ்தான்புல் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 2 வெளிநாட்டவர்கள் உட்பட பலரை இது தொடர்பாக காவல்துறையினர் காவலில் வைத்துள்ளனர். கிர்கிஸ்தானை சேர்ந்த 28 வயதான யாக்கி மஷராபோவை சந்தேக நபராக முன்னதாக சில துருக்கி ஊடகங்கள் இனம் கண்டிருந்தன. அவருடைய பாஸ்போர்ட் வடிவ புகைப்படமும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது. ஆனால் அதிகாரிகள் இதனை உறுதி செய்யவில்லை.
அமெரிக்க காங்கிரசின் முதல் அமர்வு கூடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக தன்னாட்சி அமைப்பான நெறிமுறை கண்காணிப்பு அமைப்பின் அதிகாரங்களை பறிக்கும் வகையில் குடியரசுக் கட்சி எம்பிக்கள் வாக்களித்திருக்கின்றனர். இந்த அமைப்பு சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று குடியரசுக் கட்சியின் காங்கிரஸ் உறுப்பினர் டாம் கோலே தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் குடியரசுக் கட்சியின் பெரும்பான்மையுடன் இருப்பதால் இந்த அவைகள் ஒப்புதல் அளித்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நன்னடத்தை தொடர்பான புகார்களை விசாரிக்க அமைக்கப்பட்ட அந்த அமைப்பு நாடாளுமன்ற நெறிமுறை கமிட்டியின் அதிகாரத்திற்குள் வந்துவிடும். நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடரின் உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்வதற்கான நடைமுறைகளாக இருந்தாலும் டிரம்ப் பதவியேற்பதற்கான தயாரிப்புகளை செய்யப்போவதாக குடியரசுக் கட்சியினர் தெரிவித்திருக்கின்றனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பெர்லின் கிறிஸ்துமஸ் சந்தை ஒன்றில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு சேவைகளை சீர்திருத்தி அமைக்க ஜெர்மனி உள்துறை அமைச்சர் தாமஸ் டூ மஸ்யார் பரிந்துரைத்திருக்கிறார். தற்போது ஜெர்மனியின் 16 பிராந்திய மாநில அரசுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற உள்நாட்டு உளவு தகவல்களில் பெர்லின் மத்திய அரசு அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்று ஜெர்மனி செய்தித்தாள் ஒன்றுக்கு எழுதிய கட்டுரையில் டூ மஸ்யார் தெரிவித்திருக்கிறார். மத்திய காவல்துறை ஆற்றும் பணியை விரிவாக்கவும் தஞ்ச கோரிக்கையில் தோல்வியடைந்தோருக்கு நடுவண் அரசால் நடத்தப்படுகின்ற புறப்பாடு மையங்களும் வேண்டுமென அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். பெர்லினில் தாக்குதல் நடத்தியவர் தஞ்சம் மறுக்கப்பட்டவர் என்றும் அதிகாரிகளுக்கு தெரிந்திருந்தவர் என்றும் அறிய வந்த பிறகு அரசு பரவலான விமர்சனங்களை சந்தித்துள்ளது.
கடந்த ஆண்டு தங்களுடைய ஊதியம் வழங்கப்படாத போது போராட்டங்கள் நடத்திய வெளிநாட்டு தொழிலாளர்கள் பலருக்கு சிறை தண்டனையும் கசை அடிகளும் வழங்கப்பட்டிருப்பதாக சவுதி அரேபியாவிலிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. 45 நாட்கள் முதல் 4 மாதங்கள் வரையிலான சிறை தண்டனையை மெக்காவில் உள்ள நீதிமன்றம் ஒன்று சுமார் 50 தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ளதாக சவுதி செய்தித்தாள்கள் வெளியிட்டுள்ளன. சிலருக்கு 300 கசை அடிகள் தண்டனையாக வழங்கப்பட்டுள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தன்னுடைய மனைவியை விடுதலை செய்ய வேண்டும் என உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருந்த ஈரானிய செயற்பாட்டாளரின் மனைவி பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஈரானில் கல்லெறிந்து தண்டனை வழங்கும் திரைப்படம் ஒன்றை பார்த்த பின்னர் முக்கிய கதாபாத்திரம் திருக்குரானை எரித்து விடுகின்ற பிரசுரிக்கப்படாத கதைக்காக கோல்ராக் எப்ராஹிமி 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். 19 ஆண்டு சிறை தண்டனை பெற்றுள்ள இவருடைய கணவர் அராஷ் சதிகி இன்னொரு வழக்கில் தன்னுடைய மனைவிக்கு வழங்கப்பட்டுள்ள சிறை தண்டனை காலத்தை மீளாய்வு செய்ய வேண்டும் என கோரி 72 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். இனி அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவார் என்று நம்பப்படுகிறது.
நைஜீரியாவில் 1 மில்லியன் ஏழை எளியோருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க புதிய திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் முதல் கட்டமாக நைஜீரியாவில் உள்ள மொத்தமுள்ள 36 மாநிலங்களில் 16 மாநிலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு நபருக்கும் மாதம் $16 வழங்கப்படும். அதிபர் முகமது புகாரி கடந்த 2015 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னர் வறுமை மற்றும் ஊழலை ஒழிக்கப் போவதாக சபதம் செய்திருந்தார். எனினும் இத்திட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மெக்சிகோவில் தயாரிக்கப்படும் கார்கள் அமெரிக்காவில் வரியில்லாமல் விற்கப்படுவதற்கு ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார். அத்தகைய வாகனங்களுக்கு பெருமளவிலான எல்லை வரி விதிக்கப்பட வேண்டும் என ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் வரியற்ற தயாரிப்புகள் அமெரிக்காவின் ஓஹியோவில் தயாரிக்கப்பட்டவை என தெரிவித்துள்ளது.
சீனாவால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள சீனா மற்றும் லண்டன் இடையிலான நேரடி சரக்கு ரயில் சேவையின் பாதையின் முதல் ரயில் தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. சீனாவின் கிழக்கில் உள்ள ஈவு நகரத்திலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த ரயில் துணிகள், பைகள் மற்றும் பிற வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்றிச் சென்றது. 2 வாரங்களில் அது லண்டனை சென்றடையும். தண்டவாளத்தின் பாதை மாறும்போது சரக்குகள் வேறு ரயில்களுக்கு மாற்றப்பட வேண்டும். தனது எல்லைகளுடன் ஐரோப்பாவை இணைக்கும் பட்டுப்பாதை திட்டத்தின் பங்காக சமீப வருடங்களில் ஐரோப்பிய நகரங்களுக்கான நேரடி ரயில் பாதைகளை சீனா விரிவுபடுத்திக் கொண்டு வருகிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.